அன்பருக்கு அன்பனே, அன்பருக்கு அன்பனே, அன்பை உடையவருக்கு அன்பன். இதே பின்னாடி திருச்சதகத்தில் சொல்வாரு, இறைவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்டா, தீர்ந்த அன்பாய அன்பரில் அவரினும் அன்ப போற்றி. அன்புடைய தொண்டருக்கு அவரினும் அன்பர். இப்ப இறைவன் அன்பு செலுத்துபவருக்கு அன்பாக இருப்பவன், அன்பு செலுத்தாதவருக்கு எப்படி இருப்பான்? வம்பனுக்கு வம்பன். அப்ப அன்பருக்கு அன்பன், வம்பருக்கு வம்பன் தான். எனவே எத்தனே உன்னை சிக்கனை பிடித்தேன், எங்களுந்து அருளுவது இனியே அப்படின்னு சொல்ல, எத்தன் யாருடைய இதுக்கு அகப்படாம தப்பித்து செல்வனுக்கு எத்தன் சொல்லுவோம். இப்படி எத்தனே உன்னை சிக்கனை பிடித்தேன், எங்களுந்து அருளுவது இனியே என்று மணிவாசக பெருமான் நமக்கு அருள் செய்திருப்பார். அதனால அன்பருக்கு அன்பன், அன்பரிடத்தில் அன்பாக இருப்பவன், யாவையுமாய் அல்லையுமாம், யாவையுமாய் நாம உலகத்தில் என்னென்ன பொருளையெல்லாம் காண்கிறோமோ அத்துணை பொருளிலும் அவன் கலந்து நிற்கிறான். அதே சமயத்தில் அந்த பொருளையெல்லாம் கடந்து நிற்கிறான். அதான் யாவையுமாய் அப்படிங்கிறது எல்லா பொருளுமாய், அல்லையுமாய் என்பது அந்த பொருளையெல்லாம் விட்டு கடந்து நிற்பவனாக நிற்பவன். எனவே எல்லா பொருளிலும் கலந்தும் இருப்பான், எல்லா பொருளை விட்டு கடந்தும் நிற்பான். அப்படி கலந்தும் கடந்தும் நிற்பதனால் தான் அவனுக்கு கடவுள் என்று பெயர். கடவுள், நீங்க வேதாந்தத்துல கடவுள் என்பதுக்கு பொருள் வேற, உள்கடை தான் கடவுள் என்று ஆயிற்றும்பாங்க. நமக்கு சைவ சித்தாந்தம் அப்படி இல்லை, எல்லா பொருளிலும் கலந்தும் எல்லா பொருளை விட்டு கடந்தும் நிற்பதனால அவனுக்கு கடவுள் என்று பெயர். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய், உண்மையுமாய் என்பது யாவையுமாய், இன்மையுமாய் அல்லையுமாய். எனவே அதாங்க சொல்ற யாவையுமாய் அல்லையுமாய். நம்முடைய பெருமக்கள் வாக்குல நிறைய இடங்கள் உண்டுங்க, எல்லா பொருளிலும் கடந்து நிற்பவன், அதே சமயத்தில் எல்லா பொருளை விட்டு கடந்து நிற்பவன் என்பதனால யாவையுமாய் அல்லையுமாம். சோதியனே, சோதியன் சுயம் பிரகாசம் என்று சொல்லக்கூடிய சுயம் சோதி என்று சொல்லக்கூடிய பெருமா சோதியனே. ஆக துன் இருளே தோன்றா பெருமையனே. ஆக இறைவன் இந்த இடத்துல ரெண்டு வகையா, இந்த வரையும் அப்படித்தான், இறைவன் சோதியன். அதே சமயத்தில் இன்னொன்று பாருங்க, துன் இருளே என்ன சோதியனே, துன் இருளே என்னங்க, இறைவனை சுடர்னு சொன்னாரு, அடுத்த வரி இருள்னாரு. ஏன் இப்படி சொன்னார்? நீங்க சிவப்பிரகாசம் படிக்கும்போது தெரியும், அதுல பாத்தீங்கன்னா ஒரு மாணவன் ஆசிரியர்கிட்ட கேட்கிறான், இறைவன் சுடரா இருளா அப்படின்னு ஒரு கேள்வி. மாணாக்கர் என்ன சொல்ற, மாணாக்கர் வினாக்கு ஆசிரியர் சொல்றாரு, உணர்ந்து நிற்பவருக்கு சுடர், உணராதவருக்கு இருள். அதனாலதான் இல்லை என்று சொல்லுவவங்களாம் கருப்பு சொக்காய் போட்டுக்கிட்டாங்க, உண்டுன்னு சொல்றவங்களாம் வெள்ளச்சொக்கா போட்டுக்கிட்டாங்க. அவ்வளா, உணராதவர்கள் இருள் என்று காட்டுவதற்காக அந்த வண்ணத்தை எடுத்துக்கொண்டாங்க, உண்டு என்று சொல்லுவர்கள் வெள்ளை நிறத்தை எடுத்துக்கொண்டோம். இதுதாங்க நிலை. ஏன் பகுத்தறிவாளர்கள் கருப்பு சட்டை போட்டிருக்காங்கன்னு கேட்டா, உணராதவர்க்கு இறைவன் இருள், உணர்ந்தவர்க்கு இறைவன் சுடர். அப்ப யாரெல்லாம் உணர்கிறாரோ அவருக்கு சுடராக இருப்பவர். அதனாலதான் நம்முடைய பெருமக்கள் வாக்குல அவ்வாறு நமக்கு எடுத்து காட்டுனீங்க. நிறைய சோதியன் என்கிற தொடர் எத்தனை இடத்துல இருக்குது, ஒன்றாம் திருமுறையில தொடங்கி பனிரெண்டாம் திருமுறை வரைக்கும் சோதின்னு எடுத்துக்கொண்டா எத்துணை பாட்டு வேணும் நமக்கு. அத்துணை பாட்டுல இறைவன் சோதி சோதி சோதினே சொல்லி இருக்குது. அந்த சோதி ஏன் அவங்களுக்கு மட்டும் தெரியல அப்படின்னு கேட்டா, இந்த கண் இருக்கிறது, கண்ணில் பார்வை இருக்கிறது, ஒரு இந்த பார்வையை படலம் மறைக்குமானால் உலகத்துக்கே சுடரா இருக்கிற சூரியன் தெரிய போறதில்லை. அதே சமயத்துல படலம் நீங்கி இருந்துச்சுன்னா, பார்வை இருக்குமானால் உலகத்துக்கு வெளிச்சம் தருகிற சூரியனை எல்லாரும் காணலாம். அப்ப பார்வை உடையவர்கள் சூரியனை சுடர் என்பார்கள். பார்வை மறைக்கப்பட்டவர்கள் சூரியனை பார்த்தா எப்படி தெரியும்? இருளாத்தான் தெரியும். எனவே அறிவு அறியாமையில் சூழ்ந்து கிடக்கின்ற பொழுது சிவமாகிய சுடர் இருளாக இருக்கும். அதே சமயத்தில் அந்த அறியாமை என்கிற படலம் நீக்கப்பட்டவர்களுக்கு இறைவன் எப்படி இருப்பான்? சுடராக இருப்பான். சுடர் விட்டுடன் எங்கள் சோதி மிக்கு சோதிக்க வேண்டாம். திருஞான சம்பந்த பெருமான் வாக்குங்க, சுடர் விட்டுடன் எங்கள் சோதி. அதுதான் நம்முடைய சிவபிரகாசத்தில் பார்த்தீங்கன்னா சொல்வார், புறத்தார்க்கு எப்படி இருக்கிறார் இருளாய், புறச்சமயத்தை சார்ந்தவருக்கு இருளாய், அகச்சமயத்தை சார்ந்தவருக்கு ஒளியாய். அப்படியே வரி இருக்குது, வீட்டில் போய் பார்த்து கொள்ளுங்க. சிவபிரகாசம் எடுத்து பார்த்தீங்கன்னா புறத்தார்ன்னு சொல்லக்கூடிய புறச்சமயத்தவருக்கு இறைவன் அகப்படாதவனாக இருப்பதனால் அவர்கள் இறைவனை இருள் என்கிறார்கள். அதே அகச்சமயத்தில் இருப்பவர்கள் இறைவனை சுடர் என்கிறார்கள். ஏன்னா இதுதான் காரணம்னர். அதனால இங்க சோதியனே துண்ணிருளே அப்படின்னார். இப்படி ஒரு பொருள் வைத்துக் கொள்ளலாம். இதை இன்னொரு வகையா சொல்லலாம், சோதியனே அப்படின்னு வச்சுக்கிட்டு துண் இருளே தோன்றா பெருமையனே. இந்த வரியை நீங்க பார்க்கணும். இதான் உரையாசிரியர்கள் உரை சொல்லுகிற விதம். சோதியனே தனி சொல்ல எடுத்துட்டாங்க, துண் இருளே உணரா புறச்சேம சமயத்தவர்க்கு இருளாயிருப்பவன் வச்சுக்கலாம், தோன்றா பெருமையனே ஏனைய பொருள் எல்லாம் தோன்றுவது போல இவன் தோன்றுபவன் அல்ல என்பதனால தோன்றா பெருமையனே என்று குறிப்பிடுகிறார். அப்ப சோதியனே துண்ணிருளே தோன்றா பெருமையனே, இந்த தோன்றா பெருமையனே என்பதற்கு தன் முனைப்பால் தேடுவோருக்கு தோன்றாத பெருமையன் என்று காட்டுகிறார். இப்ப தன் முனைப்பால் தேடுபவருக்கு கிடைக்காதவன் அப்படின்னு சொல்றார். இப்ப இந்த வகையாகவும் பொருள் செய்யலாம், சோதியனே துண் இருளே தோன்றா பெருமையனே. இத வேறொரு வகையா பொருள் செய்தா சோதியனே இறைவன் சுடராக இருப்பவன், அடுத்து துண் இருளே தோன்றா பெருமையன். அதாவது ஆன்மாவிடத்துதான் என்ன உண்டுங்க, இருள் உண்டு. அவனிடத்துல இருள் உண்டா? இல்லை. எனவே அவன் முன்னால் இருள் நில்லாது, துண் இருள் தோன்றாத பெருமையன். எனவே ஒரு நிலையிலும் இருள் தோன்றாத பெருமான். அவனிடத்தில் யாவையும் சூனியம் சத்து எதிர் ஆகவே என்பது சாத்திரம். எனவே இருள் என்பது எந்த காலத்தும் இறைவன் முன்பு நில்லாது, துண் இருள் தோன்றா பெருமையன். நீங்க சோதியனே என்று வைத்துக் கொண்டு இருளே என்று வைத்துக் கொள்ளும் போது அகச்சமயத்தவர்க்கு சோதியாய் புறச்சமயத்தவர்க்கு துண் இருளாயிருப்பவன், அவன் ஞான நிலையை விட்டு வேறு வழி தேடுபவர்க்கு அகப்படாதவன் என்று ஒரு பொருள் சொல்லிக் கொள்ளலாம். வேறு வகையா சொன்னா சோதியாக இருப்பவன் துண் இருள் என்கின்ற இருள் அவன் முன்பு ஒருபோதும் முனைந்து நில்லாது என்பதனால துண் இருளே தோன்றா பெருமையனே. ஆதியனே ஆதியாக இருப்பவன், அந்தம் என்று சொல்லக்கூடிய முடிவாக இருப்பவன், நடுவாக இருப்பவன். எனவே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லான். இப்ப முன்ன சொன்னாரு ஆதி அந்தம் இல்லாதவன், இங்க ஆதியாக இருக்கிறான் அந்தமாக இருக்கிறாங்கிறாரு. அப்படின்னு கேட்டா அங்க சொல்லப்பட்ட ஆதி அந்தம் இல்லாதவன் என்பது அவனுக்கு ஆதி இல்லை அவனுக்கு அந்தம் இல்லை. இங்க ஆதி அந்தம் என்பது இந்த உயிர்களுக்கெல்லாம் ஆதியாகவும் உயிர்களுக்கெல்லாம் அந்தமாக இருப்பவன் என்கிற கருத்து. ஏன்னா ரெண்டு கருத்தும் ஒன்றாக கருத்துக்கும் குழப்பம் கொள்ளக்கூடாதுங்க. ஆதி அந்தம் இல்லாதவன் தான் உலகுக்கு ஆதியும் அந்தமாக இருப்பவன். அதான் முதல் சூத்திரத்தின் கருத்து, அந்தம் ஆதி என்பனார் புலவர். ஆதி அந்தம் இல்லாதவன் தான் உலகுக்கு ஆதியாக நிற்க முடியும், அந்தம் இல்லாதவன் தான் உலகத்துக்கு அந்தமாக நிற்க முடியுமே ஒழிய அவனுக்கே ஒரு முடிவு இருக்குமானால் அவனை உலகுக்கு முடிவாக இருக்க இயலாது என்பதைத்தான் எடுத்து நம்ம காட்டு. நீங்க எளிமையா விளங்கி கொள்ளணும்னா திருவம்பாவை பார்த்தீங்கன்னா தெரியும். பாட்டு தொடங்கும் போது பாருங்க, ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி அப்படின்னர். ஆதி அந்தம் இல்லாத அரும்பெரும் சோதின்னு பாட்டை தொடங்கினர். முடிக்கும் போது பாருங்க, போற்றி அருளகண்ணின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளுகண்ணின் அந்தமாம் செந்தளிர்கள். முதல்ல தொடங்கும் போது ஆதியும் அந்தமும் இல்லாதவனு தொடங்கிட்டு முடிக்கும் போது என்ன சொல்லிட்டாரு, உன்னுடைய திருவடி அந்தம் உன் திருவடி ஆதியினர். ஆதி அந்தம் இல்லாதவன் சொன்னதுக்கும் முடிக்கும் போது மாறுபாடு தெரிகிறது அப்படின்னு கேட்டா, முதல்ல சொன்னது இறை இலக்கணம், ஆதி அந்தம் இல்லாத அரும்பெரும் சோதி என்பது இறைவனுக்குரிய இலக்கணம். இங்க கடைசியா சொல்லும் பொழுது, இந்த உலகுக்கு ஆதியாக இருப்பவனே உனக்கு போற்றி, உலகுக்கு அந்தமாக இருப்பவனே உனக்கு போற்றி, உலகத்தை தோற்றுவிப்பவனே போற்றி. அதனால அங்க ஐந்தொழிலும் சொல்லியிருப்பார், போற்றி அருளகனின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருள்களின் அந்தமாம் செந்தடுகள், போற்றி எல்லா உயிருக்கும் போகமாம் பூங்கலர்கள், போற்றி எல்லா உயிருக்கும் என்று அந்த ஐந்தொழிலையும் கடைசியா சொல்லி அப்படிப்பட்ட பெருமானை உனக்கு போற்றி என்று காட்டியிருப்பார். அதனால ஆதி அந்தம் இல்லாதவன், அந்த ஆதி அந்தம் இல்லாதவனே உலகுக்கு ஆதியாகும் அந்தமாக இருப்பவன் என்பதனால இங்க சொல்லப்பட்டது உலகுக்கு ஆதியே, உலகுக்கு அந்தமே, உலகுக்கு நடுவாக இருப்பான். முன்ன ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் என்று சொல்லப்பட்டதற்கும் இதற்கும் மாறுபாடு இல்லை. அங்கு சொல்லப்பட்டது இறைவனுடைய இலக்கணம், இங்கு இறைவன் உலகத்துக்கு ஆதியும் அந்தமாக இருப்பவன் என்பது கருத்து. எனவே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே, ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே. இறைவன் எப்படிப்பட்டவன் அப்படி கேட்டா, ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் என்று குறிப்பிடுகிறார். ஈர்த்து என்பதற்கு வலிந்து நத்தம். எப்படி அப்படின்னு கேட்டா, இந்த நம்ம சொல்லுவோம், அதாவது வலித்து வந்து என்னை ஆட்கொண்டான் என்ற வகையில சொல்லப்படுங்க. இப்ப காந்தம் இரும்பை ஈர்த்து ஆட்கொள்வது போல அப்படின்னு சொல்லுவது, அது போல ஒரு மீட்சி எல்லைக்குள்ள வச்சா தான் ஈர்க்கும், எல்லா இடத்துலையும் இருக்காது. அதனால அந்த வகையில சொல்லக்கூடிய நிலையில் அவ்வாறு காட்டு, ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே என்று இறைவன் தன் மீது கருணை காட்டி நான் நழுவி விடாமல் என்னை ஆட்கொண்டான் என்பதனால நான் எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் வெளியே போகாத வண்ணம் என்னை இழுத்து ஆட்கொண்டான் என்பதனால வலிந்து ஆட்கொண்டான் அப்படிங்கிற கருத்துங்க. நமக்கு பின்னாடி நீர்த்தல் விண்ணப்பத்துல ஒரு பாடு சொல்வார், வளர்கின்ற நின் கருணை கையில் வாங்கவும் நீங்கியிப்பார், மிளிர்கின்ற என்னை விடுதி கண்டாய். அங்க மிளிர்கின்ற என்னை அப்படிம்பார். ஆக அது சொல்லும் பொழுது, மீன் ஒருவர் கையில பற்றப்பட்ட பின்னரும் நழுவி கொண்டு சென்று விடும், அப்படி நழுவி செல்லுகிற செயலுக்கு மிளிர்தல் என்று பெயர். அப்படி உன்னால் பற்றப்பட்ட நான் உன்னை விட்டு விலகி விடாமல் மிளிர்ந்து நழுவி போகாமல் இருக்க பிடித்து கொண்டான் என்னை என்பதனால அந்த இறைவன் என்னை வலிந்து ஆண்டு கொண்டான். அதனால ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான், என் மீது கருணை கொண்டு நான் எங்கும் தப்பித்து செல்லாத வண்ணம். ஏன் நான் தப்புவதிலேதான் குறிக்கோளா இருப்பேன் எங்க அப்படின்னு பார்த்து அதை பின்னாடி சொல்லுவாருங்க, காட்டகத்து வேடம் கடலில் வலைவானன் நாட்டின் பரிவாகன் நம் வினையை மீட்டி அருளும் பெருந்துளையான் அப்படிம்பார். நாம காட்டுல தப்பிச்சு ஓடணும்னா குதிரை மேல வந்து புடிச்சிருவான். ஆக நாட்டின் பரிவாகன், சரி காட்டுக்குள்ள போனா வேடன் வலையை வீசி சரியா புடிச்சிருவான், அல்லது வலையை ஏற்கனவே விரிச்சு வச்சு நம்ம சிக்க வச்சிருவான். எனவே சரி, இந்த காடும் வேண்டாம் நாடும் வேண்டாம், கடலுக்குள்ள போயிடலாம்னா மீன் வலை வீசி என்ன பண்ணுவான், நம்மள புடிச்சிருவான். எனவே நீங்கள் எந்த வகையிலும் அவன்கிட்ட தப்பிக்க முடியாது. ஏன், நம்மளை பிடிச்சு நம்ம வினையெல்லாம் கழிப்பவன் அவன். அதனாலதான் நாட்டின் பரிவாகன் நம் வினையை மீட்டி அருளும் பெருந்துரையான். அப்ப நீங்க அவன்கிட்ட தப்பிக்கவே முடியாது. அதனாலதான் ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே, பெருமான் என்னை என்ன செய்தான், நான் குதிரை வாங்கு நோக்கத்தோடு வந்தேன், ஆனா நான் தப்பித்து போகாத வண்ணம் என்னை ஈர்த்து தன் கருணையை எனக்கு காட்டினான் என்பதனால ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே, கூர்த்த நீ ஞானத்தால் கொண்டு உணர்வா தங்கருத்தின். கூர்த்த மெய்ஞானம் சொன்னா பாருங்க, ஓராதார் உள்ளத்து, இந்த ஓர்தல் என்பது ஒருமுகப்படுதல், அங்கு இல்லாத தன்மை சொன்னாரு. இங்க ஒன்றியிருந்து நினைக்கக்கூடிய உள்ளமுடையவர், கூர்த்த மெய்ஞானத்தால் ஒருமுகப்பட்ட உண்மை ஞானம் உடையவர்களுக்கு எப்படி இருக்கிறார், கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டு உணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே. சொல்லும் பொழுது நான் நோக்குகின்றேன் என்கின்ற நுனைப்பு இன்றி யாரு நோக்குகிறார்களோ அவர்களுக்கு இறைவன் புலனாவான் என்பது கருத்துங்க. அதாவது நான் நினைக்கின்றேன் என்கிற நினைப்பு உடையவர்களுக்கு இறைவன் அகப்படுபவன் அல்ல. நினையாமல் நினைப்பவருக்கு அகப்படுகிற பொருள். அதனால்தான் நாம் ஆலமர் செல்வரை துதிக்கும் போது நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வார். யாரெல்லாம் நினையாமல் நினைக்கிறார்களோ அவர்கள் பிறவி தொடர்பை வெல்வார்கள், பிறவி கடலை கடப்பார்கள். அதைத்தான் இங்க எடுத்து காட்டுகிறார். எனவே நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே, போக்கும் வரவும் புணர்வும் இதா புண்ணியனே. போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியன். போக்கு என்பது செல்லுதல், பெரும் வரவு வருதல், அதாவது இறத்தல் பிறத்தல் இந்த ரெண்டும் அவனுக்கு கிடையாது. புணர்வும் இலா புண்ணியன், அதாவது எந்த விதமான எந்த பொருளோடும் அவன் சேர்ந்து இருப்பவன் அல்ல என்பதனால போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியன். அதாவது இறைவனுக்கு இறப்பு பிறப்பு ரெண்டும் கிடையாது. அதே போல இன்ப துன்பங்களில் அவன் தொய்பவனும் அல்ல. அதனால்தான் புணர்வு என்கிற சொல்லால போற்றுகிறார் மணிவாசக பெருமான். அதாவது நம்ம அப்பர் சாமியை குறிப்பது போல உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி. இந்த உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி, அங்க உண்ணாதுன்னு சொன்னார் பாருங்க, அதுதான் இங்க சொல்லக்கூடிய புணர்வு என்று சொல்லப்பெறுவது. எனவே எந்த விதமான போக நுகர்ச்சியும் இல்லாதவன் இறைவன், போக்கு இல்லாதவன் வரவில்லாதவன். நாமெல்லாம் யாராவது நம்மளை பார்த்து சொன்னா கோபம் வந்துடும், போக்கத்தவனே அப்படின்னா கோபம் நமக்கு வந்துடும், என்னையா பார்த்து அப்படி சொன்னேன். இறைவன் போக்கற்றவன், எனக்கு அவனுக்கு போக்கே கிடையாது. ஆக இறைவன் போக்கும் வரவும் இல்லாத புண்ணியன்னார். எனவே புணர்வும் இல்லா புண்ணியன். ஆக நமக்கு இதெல்லாம் உண்டு. இறைவனுக்கு நமக்கு என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்டா ரெண்டாம் சூத்திரம் பற்றினா தெரியும். அவையே தானேயாய் இருவினையின் போக்கு வரவு புரிய ஆணையின் நீக்கமர நிற்கும் அன்றே. நம்முடைய பற்றி சொல்லும் போது மெய்கண்டா சொன்னாரு, ஒரு உயிர் இருவினை காரணமாக போக்கு வரவு புரியும்னர். நாம இருவினைக்கு ஆட்பட்டு இருப்பவர்கள் போக்கு வரவுக்கு உட்பட்டவங்க. இறைவன் யாரு? போக்கு வரவு இல்லாதவன். அப்ப பிரம்மமே ஆன்மாவாக இருக்குதுன்னா பிரம்மத்துக்கு போக்கு வரவு இல்லை, ஆன்மாவுக்கு போக்கு வரவு இருக்குது. நாம ரெண்டு பேரும் ஒன்னா எப்படிங்க ஆகும்? அவனும் நானும் ஒண்ணுதான் அப்படின்னு ஆக முடியுமா என்ன? ஒரு காலத்தும் ஆக முடியாது. அவனுடைய தன்மையை பெறலாம், அவன் வண்ணத்தை பெறலாமே ஒழிய அவனே ஆதல் என்பது எந்த காலத்தும் கிடையாது. இதுதான் நம்முடைய சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை. எனவே இறைவனுக்கு நமக்கு இருக்கிற வேறுபாடு என்ன என்பதை சிவஞான சித்தியார் ஒரு பாட்டில் சொல்வாரு, நாமும் அறிவுடையவன் தான் இறைவனும் அறிவுடையவன் தான், ஆனால் ரெண்டு அறிவு ஒன்றல்ல. அவனுடைய அறிவு அறிவிக்கின்ற அறிவு, தானே அறிகின்ற அறிவு, நம் அறிவு அப்படிப்பட்ட அறிவித்தால் அறிகின்ற அறிவு, அவனுக்கு மறப்பே இல்லாத அறிவு, நமக்கு மறந்து மறந்து அறிகின்ற அறிவு. ரெண்டு அறிவு எப்படி ஒன்றாகுன்னு கேட்பார். அது மாதிரி இறைவன் போக்கு வரவும் புணர்வும் இலா புண்ணியன், உயிர்கள் போக்கு வரவுக்கு உரியன. எனவே ரெண்டும் ஒன்று அல்ல என்பதை நீ கருதி கொள்ளலாம். எனவே போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனே என்று இறைவனை இந்த போற்றுகிறார். போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனே, காக்கும் எம் காவலனே, என்னை காத்து நிற்கக்கூடிய காவலன் என்று குறிப்பிடுகிறார். ஆக அந்த பெருமான் எப்படி இருக்கிறான் கேட்டா, எல்லா நிலையிலும் என்னை காப்பாற்றுகின்ற காவலனாக நிற்கிறான். காவாய் கனகத்திரளே அப்பர்சாமியுடைய வாக்கு. எனவே காக்கும் எம் காவலன் என்ற வகையில காவலனாக நிற்கக்கூடிய பெருமான் என்று குறிப்பிட, காக்கும் எம் காவலனே, காண்பறிய பேரொழியே, காணுதற்கு அறிய சுடராக இருப்பவன் என்பதனால அவன் காண்பதற்கு அறியவன் என்பதை காண்பறிய பேரொழியே என்று குறிப்பிடுகிற. காக்கும் எம் காவலனே, காண்பறிய பேரொழியே, ஆற்றின்ப வெள்ளமே, முன்னே சொன்னாரு பேரின்ப வெள்ளம், ஆற்றின்ப வெள்ளமே, அத்தா மிக்காய் நின்ற. எனவே அந்த பெருமான் எப்படி நிற்கிறான் என்று சொன்னா, கருணை வெள்ளமாக நிற்பவன், என்னுடைய தந்தையாக நிற்கக்கூடியவன், எல்லோருக்கும் மேலவனாக நிற்பவன். எனவே அத்தாய் மிக்காய் எல்லாவற்றையும் விட எல்லோரையும் விட மேலாக நிற்பவன். எனவே அத்தா தந்தையே மிக்காய் மேலோனாக அத்தா மிக்காய் நின்ற தோற்ற சுடருடையாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் தோற்றத்தை உடைய விளங்குகின்ற சுடராக இருப்பவன். அதே சமயத்தில் சொல்ல இயலாத நுட்பமான உணர்வை உடையவன். இவை தோற்ற சுடருடையாய் சொல்லாத நுண்ணுணர்வாய். முன்ன என்ன சொன்னாரு, மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோன் என்று மனத்துக்கு அப்பாற்பட்டவன். இங்க சொல்லாத நுண்ணுணர்வாய் சொல்லுக்கு அப்பாற்பட்டவன், அங்க மனத்துக்கு அப்பாற்பட்டனாரு, இங்க சொல்லுக்கு அப்பாற்பட்டவன் என்று காட்டுகிறார். எனவே இரண்டுக்கும் அப்பாற்பட்டவன் யாருக்கு, பசு ஞானத்தினாலும் பாச ஞானத்தினாலும் நிற்பவருக்கு இரண்டு வகையாலும் அப்பாற்பட்டவன். ஆக பசு ஞானத்தினாலும் பாச ஞானத்தினாலும் இறைவனை ஒருபோதும் உணர இயலாது. பரிஞானத்தினால்தான் உணர முடியும் என்பது கருத்து அரான்சனர். எனவே அந்த சொல்லுக்கு அப்பாற்பட்டவனாக இருக்கின்ற பெருமானை தோற்ற சுடருளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவான். இந்த உலகம் எத்தகையது அப்படின்னு கேட்டா மாற்றத்துக்குட்பட்டது இந்த உலகம். அதனால இந்த உலகத்துக்கு மாயை அப்படின்னு சொல்லுகிறோம். ஒடுங்குவதும் தோன்றுவதுமாக நிற்கக்கூடிய எதுவோ அதுவே மாயை. ஆக நிலையில்லாத பொருளுக்கு மாயை என்று பெயர். வேதாந்தத்தில் மாயை என்பதுக்கு பொருள் வேறு, சைவ சித்தாந்தத்தில் மாயை என்பதுக்கு பொருள் வேறு. வேதாந்தத்தில் நிற்கக்கூடியவர்கள் மாயை என்று சொன்னால் சொல்லுக்கு வாராத ஒரு பொருள் என்று சொல்வாங்க. ஆனால் நமக்கு அப்படி இல்லை. தோன்றி நின்று ஒடுங்குகிற பொருள் எதுவோ, அதாவது நிலை மாற்றத்துக்கு உட்பட்ட பொருளுக்கு மாயை என்று பெயர், நிலையான பொருளுக்கு சத்து என்று பெயர். நம்ம சைவ சித்தாந்தம் சத்து அசத்து என்று சொல்லும். அசத்து என்று சொன்னால் மாறுகின்ற பொருளுக்கு அசத்து என்று பெயர், நிலையான பொருளுக்கு சத்து என்று பெயர். எனவே இறைவன் மாறாதவன், எனவே அவன் நிலையானவன். இந்த உலகம் மாறுவது, மாயை என்பது மாற்றத்துக்கு உட்பட்டதுதான். நீங்கள் எளிமையாக விளங்கி கொள்ளணும்னா, சுதந்திரம் பெற்ற காலத்து நம்முடைய சென்னை எப்படி இருந்தது, இன்னைக்கு 60 ஆண்டு கழித்து பார்க்கிறோம் சென்னை எப்படி இருக்கிறது. இந்த சென்னை இன்னும் 50 ஆண்டு கழித்து பார்த்தா இப்படியே இருக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஆக மாறிக்கிட்டே இருக்கு. நேற்று இருந்த கட்டிடங்கள் இன்னைக்கு இல்லை, நேற்று இருந்த இடத்துல சாலையில் மேம்பாலமே இல்லை. இப்போ மேம்பாலத்துக்கு மேலே பாலம், மேம்பாலம் 100 மலம் இரண்டடுக்கு பாலம் வருகிறது அப்படின்னு பார்க்கிறோம். இது இப்படியே இருக்குமான்னு தெரியல. நாளைக்கு இதே சென்னையை ஒட்டி பக்கத்தில் ஒரு பெரிய நகரை அமைத்து நாங்கள் தலைநகரையே மாற்றி வைக்கிறோம், நாளைக்கு மாற்றி வச்சாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய சூழல் உலகத்தினுடைய போக்கு. இந்த உலகம் அப்படித்தான், உடம்பும் அப்படித்தான். நேற்று இளமையாக இருந்தது, அழகாக இருந்தது, இன்னைக்கு கொஞ்சம் சுருக்கம் ஏற்பட்டிருக்கிறது, நாளைக்கு விகாரமாக நிற்க போகுது. நேற்று கண்ணாடியை பார்த்து பார்த்து ரசித்தோம், இன்னைக்கு கண்ணாடியே தேவைப்பட மாட்டேங்குது. ஏன், நல்லா முடி நிறையா இருந்துச்சு, சீவி சீவி கலத்தி கலத்தி வச்சு வச்சு பார்த்தோம், முடியே இல்லை, கண்ணாடி பக்கமும் நிற்கிறதுக்கு வேலையே இல்லை. இப்போ இந்த உடம்பும் அப்படித்தான், மாற்றத்துக்கு உட்பட்டது தான். எனவே உலகமும் உடம்பும் மாற்றத்துக்கு உட்பட்டது தான் என்பதனால மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவான். எனவே இவ்வாறு நிலை பேறு இல்லாது மாறி மாறி நிற்கக்கூடிய உலகத்தில் நிலையாக நிற்கக்கூடியவன் இறைவன் தான். எனவே மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே. தேற்றன் என்ற சொல்லுக்கு தெளிவினன் என்று ஒரு பொருள் உண்டு. தேற்றன் நம்பிக்கைக்கு உரியவன் என்று, அதாவது இறைவனுக்கு நம்பின்னு ஒரு பேர் உண்டுங்க. எனவே நம்பிக்கைக்கு உரியவன் என்பதனால நம்பன், நம்பன் நாமம் நமச்சிவாயவே என்று சொல்லுகிறோம். அதே போல இங்க தெளிவினன் என்று சொல்லலாம். தேற்றனே தேற்ற தெளிவே என்று சொல்லக்கூடிய வண்ணம் தெளிவுக்குரியவனாக நிற்பவன் என்பதனால மாறி மாறி நிற்கக்கூடிய விதவிதமான நிலையற்ற இந்த உலகத்தில் வேறு வேறாக வந்த அறிவாய் நின்று என்னை தேற்றுகின்றவனே. என நம்முடைய அறிவு மாற்றத்துக்கு உட்பட்டதாக நிற்கிறது. அப்படி மாற்றத்துக்கு உட்பட்ட நம்முடைய அறிவை தேற்றுகின்றவனாக நிற்பவன் என்பதனால தேற்ற தெளிவே என் சிந்தனையில் ஊற்றான உன்னார் அமுதே, என் சிந்தனையுள் ஊற்றான உன்னார் அமுது என்று குறிப்பிடு. இங்க சிந்தனை என்பது அறிவு. எனவே சிந்தனையுள் அமுது, சிந்தனையுள் அமுதாக நிற்கக்கூடியவன், ஊற்றாக பெருக்கெடுக்கக்கூடியவன் என்பதனால என் சிந்தனையில் ஊற்றான உன்னார் அமுதே. உடையானே, உடையான் என்னை ஆளாக உடையவன், இறைவனே என்னை உடையவன் என்கிற பொருள்ல உடையானே என்று போற்றுகிறார். எனவே சிந்தனையுள் ஊற்றான உன்னார் அமுது, எனவே மேலும் மேலும் பருக பருக இன்பம் தருகிற அமுதமாக நிற்பவன், என்னை உடையவனாக நிற்கக்கூடியவன், இந்த உலகத்தை உடையவனாக நிற்பவன் என்பதனால உடையானே என்று குறிப்பிடுகிறார்.